விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி 27. வேதாளம் தன் கேள்வி நேரத்தை துவங்கி இருந்தது. விக்ரமாதித்த ராஜனே, நான் இந்த முறை நீளமாக கதைகளை சொல்லி உன்னை ஆயாசிக்கப் போவதில்லை. சுருக்கமான கேள்விகளால் உன்னிடம் புதிர் போடுவேன். நீ சரியான விடையை கூற வேண்டும். கூறுவாயா? கூறித்தானே ஆக வேண்டும் வேதாளமே. நல்லது, அழுத்து கொள்ளாமல் கேள். மாலவ தேசத்து ராஜா மகேந்திரவர்மனுக்கு 3 மனைவிகள். ஒருத்தி மயிலி, இன்னொருத்தி பெயரோ குயிலி. அப்படியானால் 3 அவள் எழிலியா? விக்ரமாதித்தன் கச்சிதமாக கேட்டான். அடடே, மிகச்சரியாக கூறிவிட்டாயே. இதில் சரியாக கூற என்ன இருக்கிறது? லீலி என்று முடியும் பெயராக எது இருக்கும் என்று யோசித்தேன், தெரிந்துவிட்டது. போகட்டும், இந்த 3 பெண்களும் மாலவ மன்னனை என்ன செய்தார்கள்? பாடாய்படுத்தினார்களா, இல்லை தங்களுக்குள் சக்கலத்தை சண்டை போட்டுக் கொண்டார்களா? அதுவும் இல்லை, நான் தான் பேரழகி, மற்றவர்கள் எல்லாம் குரூபிகள் என்று சுயதம்பட்டம் அடித்துக் கொண்டார்களா? அவசரப்படுகிறாயே ராஜா, இவர்கள் பிரச்சனையே வேறு. சரி, நீயே சொல். பெண்கள் என்றால் மெல்லியர்கள் தானே? அவர்களில் வள்ளியர்களும் உண்டு, நான் பொதுவாக கேட்டேன். ஆம், அதில் என்ன சந்தேகம்? இந்த 3 பேரும் மெல்லியர்களிலும் மெல்லியர். அப்படியானால்? முதலாம் அவள் மயிலி மேல் ஒரு தாமரை மலர் விழுந்து விட்டது. அவ்வளவுதான், தன்மேல் ஒரு பாறையே பெயர்ந்து விழுந்து விட்டதைப் போல மயங்கி விழுந்து விட்டாள் என்றால் பார்த்துக்கொள்ளேன். சரி, அடுத்தவள் மேல் எது விழுந்தது? அதை கூறு. இது அதைவிட பெரிய கொடுமை ராஜா. அட, என்ன என்று சொன்னால் தானே தெரியும். சொல்கிறேன் சொல்கிறேன். இவள் ஒரு நாள் மாடத்தில் படுத்திருந்தாள். அன்று பௌர்ணமி, நிலவின் தன்னெழில் இவள் மேல் பொழிந்ததில் அதை கூட தாங்க இவளால் இயலவில்லை. உடம்பெல்லாம் கொப்புளமாகிவிட்டது என்றால் பார்த்துக்கொள்ளேன். நிலவெழில் இவளுக்கு நெருப்பா? பேஷ். 3 அவள் விஷயம் இதைவிட மோசம். சொல் சொல், சொல்லி முடி. மாடத்தில் அவள் அமர்ந்திருக்கும் போது ஊருக்குள் ஒருத்தி நெல் குத்தி இருக்கிறாள். அந்த சப்தம் கேட்டு இவளது கைகளில் காப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் என்னவென்று சொல்ல? அடே அப்பா, என்ன அடே அப்பா, இப்படிப்பட்ட மெல்லிய மனைவிகளுடன் மாலவராஜா எப்படி குடும்பம் நடத்தி இருக்க முடியும்? நீ யோசித்து பார். அதானே, கிட்டே சென்றாலே அவர் மூச்சுக்காற்றில் ஒருத்தி எரிந்து விடுவாள், ஒருத்தி கருகி விடுவாள், ஒருத்தி கிழங்கு போல் வெந்து விடுவாளே. உண்மைதான், மாலவராஜாவும் தவித்து தான் போனார். சரி, அவர் எப்படியோ போகட்டும், உனக்கு என்ன தெரிய வேண்டும் அதை கூறு. நான் என்ன கேட்பேன்? 3 மெல்லிய பெண்களில் அதிமெல்லியவள் யார் என்றே கேட்பேன். நான் துளியும் யோசிக்காமல் பதிலை கூறிவிடுகிறேன். முதல் இருவரை விட்டுவிடு. இவர்கள் மேல் மலர்பட்டது, ஒளிப்பட்டது, அதனால் இவர்கள் துவண்டார்கள். 3 அவள் மேல் எதுவுமே படவில்லை. அவள் ஒளியை காதால் தான் கேட்டாள். கேட்டதற்கு அவள் கைகள் காப்பு காய்த்து விட்டதென்றால் அவளை என்னவென்று சொல்ல? அவளே மெல்லிய மெல்லிய மெல்லியலால் ஆவாள். சரி ராஜா, நீயும் விடாமல் சரியான பதிலை கூறி என்னை கையகப்படுத்தாமல் விட்டுவிடுகிறாய். என்ன செய்வது, நான் வருகிறேன். வேதாளம் சீறிக்கொண்டு பறந்தது. விக்ரமாதித்தனோ துளியும் சளைக்காமல் பின்தொடர்ந்தான். வாளை எடுத்தான், ஒரே வெட்டு வெட்டினான், தோளில் போட்டுக்கொண்டு நடந்தான். மயான வாயில் வரை மௌனமாக கிடந்த வேதாளம் அவன் வாயிலை தொடவும் ஒரு சிரிப்பு சிரித்தது. விக்ரமாதித்தன் தன்னை செவிடன் போல ஆக்கி கொண்டு தொடர்ந்து நடந்தான். ராஜா ராஜா, நில், நீ மயான வாயிலை தாண்டக்கூடாது, உன்னால் தாண்டவும் முடியாது. நில் என்கின்றேன், போய்கொண்டே இருக்கிறாயே. எனக்கு ஒன்றுமில்லை, என் பூரண சம்மதம் இன்றி நீ என்னுடன் மயானத்தை கடக்க முயன்றால் உன் தலை வெடித்துவிடும், அப்புறம் உன்னிஷ்டம். வேதாளம் அப்படி கூறியதுதான் தாமதம். விக்ரமன் மயான வாயில் அருகே உள்ள மர நிழலின் கீழ் வேதாளத்தின் உடலை சொத்தென்று உதைத்தான். எரிச்சல் எரிச்சலாக வந்தது. வேதாளத்துக்கும் புரிந்தது. ராஜா, உன் கோபத்தை நான் உணர்கிறேன். பாவம், நீ என்னிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபடுகிறாய். கதை கேட்கும் வயதா உனக்கு? வேதாளம் ஒரு கிழவி போல சலித்துக் கொண்டது. போதும், என்னை இப்படியெல்லாம் பேசி நீ மட்டுப்படுத்தி விட முடியாது. அப்படியானால் நான் கூறப்போகும் கதையை நீ கேட்க தயாராகிவிட்டாயா ராஜா? வேறு வழி, அதே சமயம் உன்னிடம் ஒரு கேள்வி. என்ன? இன்னும் இது போல் எத்தனை கதைகள் இருக்கிறது உன்னிடம்? அதை விட, நான் வேண்டுமென்றால் நீ பதில் கூறித்தான் ஆக வேண்டும். கூறிக்கொண்டுதானே இருக்கிறேன். ஆனால் நீ இப்பொழுதெல்லாம் கதைகளை எங்கே கூறுகிறாய்? எப்பொழுது பார், ஒரு ராஜா 3 பெண்கள், இல்லாவிட்டால் 3 இளைஞர்கள் 1 பெண், இவர்களுக்கு நடுவில் ஏதாவது சிக்கல். உடனே கூடவே இவர்களில் யார் சிறந்தவர்கள் என்று ஒரு கேள்வி. அழுத்துக்கொள்ளாதே, இம்முறை நான் உனக்கு ஒரு பெரிய கதை கூறுகிறேன். அதே சமயம் இது மிக மிக உணர்ச்சி பூர்வமானது. பழிச்சென்று இதன் முடிவை யூகம் செய்ய யாராலும் முடியாது. போதும் போதும், நீ முதலில் கதையை கூறு, பிறகு பேசு. சரி, நாம் யசகேது ராஜாவை சந்திக்க செல்வோமா? அது யார் யசகேது ராஜா? அங்க தேசத்து மன்னன் தான், வேறு யார்? இவர்தான் கதையின் நாயகனா? இவரேதான். பாவம், இவருக்கு வாய்த்த மந்திரி ஒரு அப்பாவி. இவர் பெயர் கூறுகிறேன், இவர் தீர்க்கதரிசி. சரி, பெயர் சொல் வேதாளமே. அட என்ன ராஜா, நீ பெயரே அதுதான். தீர்க்கதரிசி என்றால் வருவதை முன்னதாக கூறுபவர்கள் என்று பொருள். இந்த மந்திரி எப்படி? அதை ஏன் கேட்கிறாய்? பாவம் இவர், இவரும் ஒரு வகையில் தீர்க்கதரிசிதான். அதுவே இவரது பலவீனமாகவும் போய்விட்டது. சரி வேதாளமே, நீ கதையாகவே கூறிவிடு. நான் இடைக்கேள்விகளை இனி கேட்க மாட்டேன். இனி நேராக யசகேது ராஜா கதைதான். சொல் சொல். வேதாளமும் அங்க தேசத்துக்குள் நுழைந்தது. அங்க தேசம் ஒரு குறைவும் இல்லாத தேசம். மாதம் 3 முறை, அதனால் எங்கு பார்த்தாலும் பசுமை, மக்களிடமும் குன்றாத மகிழ்ச்சி. அரசர் யசகேது மனதிலும் ஒரே குதூகலம். மந்திரி தீர்க்கதரிசியை அழைத்து ஒரு நாள் விசாரித்தார். மகாமந்திரி, நமது அங்க தேசத்தில் எல்லோரும் மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறார்கள்? ஆம் அண்ணா, மாதம் மும்மாறி பெய்கிறது. மக்களும் உழைத்து அமுதுண்டு வாழ்கிறார்கள். நம் நாட்டில் இல்லாதது இல்லை என்கிற அந்த ஒரு வார்த்தை தான். நன்று சொன்னீர். இருந்தும் என் மனதில் ஒரு குறை. என்ன மன்னா? ஒரு பூரண மகிழ்ச்சியை மக்கள் அடைய வேண்டும். அதற்கென்ன செய்ய வேண்டும்? ஏன் ஒரு வார காலத்துக்கு ஆட்டமும் பாட்டுமுமாய் கேளிக்கை விழா ஒன்று நடத்தக்கூடாது? கேளிக்கை விழாவா? ஆம், இசை, நாட்டியம், நாடகம் என்று கலை வெள்ளம் ஓடட்டுமே. ஆஹா, அதற்கென்ன, செய்தால் போயிற்று. உடனே ஏற்பாடு செய்யுங்கள். எவ்வளவு செலவானாலும் பசரி. இப்பொழுதே மன்னா. மந்திரி தீர்க்கதரிசியும் களத்தில் இறங்கிவிட்டார். விறுவிறுவென்று வேலைகள் நடக்க தொடங்கின. ஊர் முழுக்க தோரணங்கள் கட்டப்பட்டது. வாழை மரம், கம்புகள் கட்டப்பட்டு திருவிழாக்களை ஏற்படுத்தப்பட்டது. அரண்மனை செய்தி போஷகர்கள் மூலம் வீதிக்கு வீதி, முக்குக்கு முக்கு மத்தல் முரசும் கொட்டி திருவிழா பற்றி சொல்லப்பட்டது. அரண்மனையில் ஒரு சபையும் அமைக்கப்பட்டு வெளியூர்களில் இருந்து தேர்ந்த கலைஞர்களை அழைத்து வர ஏற்பாடும் செய்யப்பட்டது. அப்பொழுதுதான் தாசி சொர்ணமணி பற்றிய பேச்சும் அடிபட்டது. சொர்ணமணி, பேருக்கு ஏற்ப அவள் சொர்ணம்தான். பிரம்மன் அவளை தங்கத்தில் குழைத்து செய்தது போலத்தான் இருந்தாள். அவள் அணிகலன்களிலும் நவரத்னங்கள் இறைந்து கிடந்தன. அவள் பார்த்தால் அந்த பார்வை ஒன்றில் அப்படியே மொத்த பேரும் விழுந்து விடுவார்கள். கனிமலை போல மார்பகங்கள், அதன் மேல் ஒரு மூடு துணியாக தாங்கள் இருக்கக்கூடாதா என்று ஆடவர்கள் பலர் ஏங்கினர். சொர்ணமணி வந்து அரசரின் கொழு மண்டபத்தில் ஆட நாளும் குறிக்கப்பட்டது. சதிர், பரதம், கரகம் என்று எல்லாவித ஆட்டங்களிலும் அவள் பெயர் போனவள். எனவே கூட்டத்திற்கு பஞ்சமில்லை. அதே சமயம் இந்த கேளிக்கை கொண்டாட்டத்தில் மது வகைகளும் பரிமாறப்பட்டன. பலர் குடித்துவிட்டு அங்கங்கே கிடந்தார்கள். இதையெல்லாம் கவனித்த மந்திரி தீர்க்கதரிசி கேளிக்கை விழாவின் எதிரொலி இப்படியாகிவிட்டதே என்றெண்ணி வருந்தினார். அரசர் கேட்ட போதே தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு தலையசைத்தது தப்பாகிவிட்டது போல தோன்றியது. அமைதியாக இருந்த அங்க நாட்டில் எங்கு பார் மதுக்குடியர்கள், ஆட்டப்பாட்டங்கள். அரண்மனை கொழு மண்டபத்திலும் சொர்ணமணி ஆட்டம் ஆடினாள். அவள் ஆடியதில் மக்கள் ஆடிப்போனது பெரிய விஷயமே இல்லை. அரசர் யசகேது ராஜாவே ஆடிப்போனதுதான் ஆச்சரியம். சொர்ணமணி ஆடி முடிக்கவும் அவளுக்கு தன் கழுத்து ரத்ன மாலையை பரிசாக தந்தவர், சொர்ணமணி, இனி நீ என் இதயமணி என்றார். அவளுக்கும் புரிந்துவிட்டது. அப்படியானால் என்னை நீங்கள் திருமணம் புரிவீர்களா ராஜா என்று அவளும் தாமதிக்காமல் கேட்க, அடுத்த க்ஷணமே அங்கே அருகில் இருந்த மாலையை எடுத்து மக்கள் மன்றத்தின் முன் நின்றவராக, இந்த நொடி முதல் சொர்ணமணி என் தர்ம பத்தினி என்று கூறிவிட்டார். மந்திரி தீர்க்கதரிசிக்கோ தலையில் இடி விழுந்தது போலாகிவிட்டது. பிள்ளையார் பிடிக்க குரங்காகிவிட்ட கதையை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறார். ஆனால் இன்று அதை பார்க்கவே செய்துவிட்டார் தீர்க்கதரிசி. சொர்ணமணியும் உச்சி குளிர்ந்து போனாள். அந்த நொடியே அங்க தேசத்து ராணி போல திமிராக நடக்க தொடங்கிவிட்டாள். மந்திரி தீர்க்கதரிசியை கை சொடக்கு போட்டுதான் அழைத்தாள். இனி இந்த நாட்டில் எங்கும் கேளிக்கைகள் நடக்கக்கூடாது. கேளிக்கை என்கிற பெயரில் இந்த நாட்டு கஜானாவை காலியாக்குவதை நான் அனுமதிக்க முடியாது என்று போட்டால் ஒரு போடு. தீர்க்கதரிசி ஆடி போய்விட்டார். ஆனால் அவளோ அரசரை தன் கைக்குள் போட்டுக்கொண்டு தினமும் உல்லாசமாக இருந்தாள். அரசர் கொழு மண்டபத்தில் எழுந்தருளி நாட்டு நடப்புகளை கேட்டு நிர்வாகம் செய்வது என்பதெல்லாம் சுத்தமாக போய்விட்டது. தீர்க்கதரிசிதான் அனைத்தையும் கேட்டு நிர்வாகம் செய்ய வேண்டியதாகிவிட்டது. அவரால் கூட அரசர் யசகேதுவை பார்த்து மனம் விட்டு பேச முடியவில்லை. ஒரு முறை சொர்ணமணி ஆற்றுக்கு குளிப்பதற்காக யானை மேலேறி செல்வதை பார்த்தவர் இதுதான் சமயம் என்று அரசரை காண அரண்மனை அந்தப்புறம் நோக்கி ஓடினார். ஆனால் அங்கோ யசகேது மதுவின் போதையில் துளியும் பிரஜையே இன்றி கிடந்தார். அவரிடம் அந்த நிலையில் எதை பேச முடியும்? மனது ஒடிந்து திரும்பிவிட்டார். மொத்தத்தில் தீர்க்கதரிசிக்கு வாழ்க்கையை வெறுத்துவிட்டது. இந்த நிலையில் மக்களும் அவர் மேல் பழி சொல்ல தொடங்கினார்கள். தீர்க்கதரிசிக்கு ஆட்சி மேல் ஒரு கண். அதனால்தான் சொர்ணமணியை கொண்டு வந்து அரசரை ஒரு போகியாக்கிவிட்டார் என்று பலரும் அவர் காதுபடவே பேசினார்கள். இதனால் மனம் நொந்து போன தீர்க்கதரிசி ஒரு முடிவிற்கு வந்தார். இனியும் இந்த அங்க நாட்டில் தான் இருக்கக்கூடாது. இருந்தால் பழிச்சொல் மட்டுமல்ல, அரசனுக்கும் தான் பெருமை தெரியாமல் போய்விடும். தான் எங்காவது போனால்தான் நாட்டின் நிர்வாக பொறுப்பு அரசர் கைகளுக்கு செல்லும். சொர்ணமணியை விட்டும் அவர் விலகுவார் என்றெல்லாம் தீர்மானித்தவர் தேசாந்திரம் புறப்பட தீர்மானித்து விட்டார். அதை அறிந்த அவர் மனைவியோ தானும் அவருடன் வருவதாக கூற, இல்லை நீ வரக்கூடாது என்று தடுத்தவர், நீ இங்கேயே இரு, நடப்பதையெல்லாம் பார்த்து வை. நான் அவ்வப்போது நமது புறா மூலம் உன்னை தொடர்பு கொள்வேன். அதில் நீ செய்தியை கூறி அனுப்பு. நான் விலகிச் சென்றால்தான் அரசருக்கு என் மதிப்பு தெரிய வரும் என்று மனைவியையும் தடுத்து விட்டார். பின் ஒரு இரவில் தனது புறாவுடன் அவர் புறப்பட மனைவியும் கண்ணீருடன் அவரை வழி அனுப்பி வைத்தாள். மறுநாள் பொழுது விடியவும் அரசர் எசக்கேது கண் விழித்து மந்திரி தீர்க்கதரிசியை அழைத்து வர சொன்னபோதுதான் அவர் நாட்டை விற்று சென்றதே தெரிய வந்தது அவருக்கு. மன்னர் எசக்கேது துடித்து போய்விட்டார். ஐயோ, இனி நான் எப்படி இந்த நாட்டை நிர்வகிப்பேன் என்று அரற்ற சொர்ணமணி இடையிட்டு, நான் பார்த்து கொள்கிறேன் அரசே என்றாள் குழைவுடன். அதன் பின் எசக்கேது ராஜாவும் எதுவும் பேசவில்லை. சொர்ணமணிதான் இனி மந்திரி என்று அறிவித்து விட்டார். அதே சமயம் தேசாந்திரம் கிளம்பிவிட்ட மந்திரி தீர்க்கதரிசி பக்கத்து நாட்டில் ஒரு வியாபாரியின் நண்பனாகி அவருடன் சுமித்திரை தீவுக்கு நவரத்னங்கள் வாங்கி வர வர்த்தக நிமித்தமாகவும் புறப்பட்டார். அது ஒரு கடல் வழி பயணம். அந்த பயணத்தில் நடுக்கடலில் அவருக்கு ஒரு அதிசயம் காட்சி தந்தது. இந்திர லோகத்து கற்பக மரம் ஒன்று மேல் எழும்பி வர அதன் கிளை ஒன்றில் உலக அழகிகளையெல்லாம் வென்றுவிட்ட பேரழகியாக ஒரு பெண், அவள் கையில் ஒரு யாழ். அந்த நடுக்கடல் அதிசய காட்சி மந்திரி தீர்க்கதரிசியை அப்படியே திக்குமுக்காட செய்துவிட்டது. அந்த பெண்ணும் அழகின் சிகரமாகத்தான் இருந்தாள். நெருப்பு சுடரானது ஒரு பெண் உருவம் கொண்டு தகதகவென்று ஜொலிக்கிற மாதிரி கூட இருந்தது. அந்த காட்சியை மந்திரி தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவரை சுமித்திரை தீவுக்கு வியாபார நிமித்தம் அழைத்துச் செல்லும் வாணிகரான லட்சுமி தத்தர் என்பவரும் கண்டார். ஆனால் அவர் வியப்பை அடையவில்லை. அது மந்திரி தீர்க்கதரிசிக்கு ஆச்சரியம் அளித்தது. லட்சுமி தத்தரே, என்ன இது? யார் இந்த பேரழகி? ஒரு பெண் இவ்வளவு அழகாக கூட இருக்க முடியுமா என்ன? என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லையே. தீர்க்கதரிசி புலம்ப தொடங்கிவிட்டார். ஆனால் லட்சுமி தத்தரோ சிரித்துவிட்டு, இது ஒரு மாய தோற்றம் நண்பரே, இதை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். நான் இந்த கடல் வழியாக பயணிக்கும் போது எல்லாம் இந்த பெண் தோன்றுவதை பார்த்திருக்கிறேன். அவள் ஒரு மாயக்கண்ணி. இந்த பெண்ணின் அழகில் மயங்கி இவளை அடைவதற்காக கடலில் குதித்த பலர் உயிர் விட்டிருக்கிறார்கள். பேசாமல் மனதை அடக்கிக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்றார் லட்சுமி தத்தர். நல்ல வேளை, அவர் அவ்வாறு சொல்லும் போது நடுக்கடலில் யாழுடன் தோன்றிய அந்த பெண் அழகியும் மறைந்து போனாள். அதன்பின் சுமத்திரை தீவு சென்று இறங்கியும் மந்திரி தீர்க்கதரிசியை அந்த கடல் கண்ணியின் அழகிய தோற்றம் பாதித்தபடியே இருந்தது. இந்த நிலையில் அவரது நாடான அங்க தேசத்தில் ஒரு நல்ல விஷயமும் நடக்க தொடங்கியது. ஆட்டக்காரி சொர்ணமணி ராஜா எசக்கேதுவை கைகளில் போட்டுக்கொண்டு நாட்டு நிர்வாகத்தையும் செய்து வந்தாள் அல்லவா, அவளை தோட்டத்தில் நாகம் ஒன்று தீண்டிவிட்டது. நல்ல கருநாகம். சொர்ணமணி நீலம் பாரித்து இறந்து போனாள். இதனால் மன்னர் எசக்கேதுவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு புறம் மந்திரி தீர்க்கதரிசி சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய்விட்டார். இந்த பக்கமோ நாட்டு நிர்வாகத்தையே தான் பார்த்துக் கொள்வதாக சொன்ன சொர்ணமணியையும் காலம் கொண்டு சென்று விட்டது. மன்னர் எசக்கேதுவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. தனது ஒற்றற்படையை அழைத்து மந்திரி தீர்க்கதரிசியை தேடிச் சென்று எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தார். ஒற்றர்களும் அவரை தேடி நாலா பக்கமும் புறப்பட்டனர். இந்த தகவலை அறிந்த தீர்க்கதரிசியின் மனைவியும் தன் கணவருக்கு அவர் முன்னமே சொன்னது போல புறாவின் காலில் செய்தி அனுப்பினாள். அதில் சொர்ணமணி ஒளிந்தாள். மன்னர் தவிக்கிறார், நானும் தவிக்கிறேன், உடனே அங்க நாட்டுக்கு திரும்புங்கள், போதும் உங்கள் தேசாடனம் என்ற குறிப்பு இருந்தது. புறாவும் பறந்து சென்று மந்திரி தீர்க்கதரிசியிடம் விஷயத்தை சேர்ப்பித்தது. செய்தியை படித்த தீர்க்கதரிசிக்கும் நாட்டுப்பற்றும் வீட்டுப்பற்றும் ஒரு சேர தலையெடுத்தது. வர்த்தக நண்பரான லட்சுமி தத்தரிடம் சொல்லிக்கொண்டு அங்க நாட்டுக்கு புறப்பட்டார். தான் புறப்பட்டு விட்ட தகவலை அதே புறா காலில் செய்தியாக மனைவிக்கும் அனுப்பி வைத்தார். எனவே தீர்க்கதரிசி அங்க நாட்டை அடையும் முன் புறா அடைந்து விட்டது. செய்தியறிந்த அவர் மனைவி உச்சி குளிர்ந்து போனாள். அரசனிடம் சென்று மந்திரி திரும்ப வந்து கொண்டிருப்பதையும் கூறினாள். அரசனாகி எசக்கேது அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மந்திரியின் வருகையை வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்திருந்தார். தீர்க்கதரிசியும் வந்து சேரவும் கட்டி அணைத்து கண்ணீர் பெருகி வரவேற்றார். மந்திரி, இப்படியா என்னையும் நாட்டையும் தவிக்க விட்டு செல்வது என்று கேட்டு தீர்க்கதரிசியை சற்று கடிந்தும் கொண்டார். பின், எங்கெல்லாம் போனீர்கள், எதையெல்லாம் கண்டீர்கள் என்று விரிவாக கூறுங்கள் என்று விருந்து உண்டபடியே கேட்டார். தீர்க்கதரிசியும் தான் சென்ற இடங்கள் பற்றியெல்லாம் கூறிவிட்டு இறுதியாக வர்த்தகர் லக்ஷ்மி தத்தருடன் சுமித்திரை தீவுக்கு செல்லும் போது கடலில் தோன்றிய அந்த அழகிய மாயக்கண்ணி பற்றி கூறவும் ராஜா யசகேது முகத்தில் ஈயாடவில்லை. நடுக்கடலில் கண்ணியா என்று வாயை புழந்து விட்டார். ஆமண்ணா, அவள் சாதாரண கண்ணி இல்லை, அழகு என்றால் அழகு, அப்படி ஒரு அழகு. சுடர் நெருப்பு போல உடல், வைர விழிகள், கைகளில் யாழுடன் அவள் அமர்ந்திருந்த கோலம், அத்துடன் அவள் யாழினை வாசித்த விதம் அனைத்துமே அருமை. நான் என்னையே மறந்துவிட்டேன் என்றார் மந்திரி தீர்க்கதரிசி. பாவம் மந்திரி தீர்க்கதரிசி, ரசனையோடு தான் கண்ட ஒரு காட்சியை கூறியது அவருக்கு உடனடியாக பாதகமாகிவிட்டது. ஏற்கனவே சொர்ணமணியை இழந்து தன்னந்தனியாக தன்னை உணர்ந்திருக்கும் ராஜா யசகேது உடனேயே அந்த மாயக்கண்ணியை காண கிளம்பி விட்டார். மன்னா, என்ன இது, நில்லுங்கள். இல்லை மந்திரி, என்னை தடுக்காதீர்கள், அந்த அரிய காட்சியை நானும் காண வேண்டும் என்று துடிக்கிறது என் மனது. ஐயோ, அது மாய தோற்றம், அந்த தோற்றத்தில் மயங்கிய ஒருவர் கூட இன்று உயிருடன் இல்லை. பரவாயில்லை, என்னதான் ஆகிவிடும், அதையும் நான் பார்க்கிறேனே. இனி நீங்கள் இந்த நாட்டை விட்டு எங்கும் செல்லக்கூடாது, நீங்களே நாட்டை நிர்வகியுங்கள், நீங்கள் இருப்பதால் எனக்கும் கவலை இல்லை, நான் அந்த அழகியை கண்டு விட்டு வருகிறேன் என்று அன்றே புறப்பட்டு விட்டார். மந்திரி தீர்க்கதரிசிக்கு தான் அந்த மாயக்கண்ணியை பற்றி கூறியது எவ்வளவு பெரிய பிழை என்பது புரிந்தது. அதே வியாபாரி லட்சுமி தத்தருடன் தீர்க்கதரிசி போலவே ராஜா யசகேதுவும் கடல் வழி பிரயாணத்தை மேற்கொண்டு கப்பலில் பயணித்தார். வழியில் தீர்க்கதரிசிக்கு கிட்டிய அதே காட்சி, சொர்ண பிம்பம் போல் அந்த அழகிய மாயப்பெண் நடுக்கடலில் தோன்றி யாழ் கொண்டும் வாசித்தாள். அந்த நாத இன்பம் நாலா பக்கமும் பரவி அனைவரையும் மயக்கியது. யசகேதுவை மற்றவர்களை விட பல மடங்கு மயக்கியது. ஆஹா, என்ன ஒரு அழகி இவள், எதற்காக இப்படி கடல் மேல் தன்னந்தனியாக யாழ் இசைக்கிறாள், இவளுக்கு துணையாக ஒருவரும் இல்லையா என்கிற கேள்விகளை கேட்டபடியே கடலுக்குள் பாய்ந்து விட்டார். வியாபாரி லட்சுமி தத்தரும் துடித்து போனார். இப்படி ஒரு பெண் பித்தராக இந்த மனிதர் இருக்கிறாரே என்று ஆதங்கப்பட்ட போது அந்த மாயப்பெண்ணின் தோற்றமும் கடல் வெளிமேல் மறைந்து போனது. என்ன ஆயிற்று? கடலுக்குள் குதித்த யசகேது ராஜாவுக்கு நல்ல வேளையாக எதுவும் ஆகிவிடவில்லை. ஏதோ தூக்கத்தில் கண் விழித்து எழுகிறவர் போல அவர் கண் விழித்த போது அவர் எதிரில் ஒரு அற்புதமான உலகம். எங்கு பார்த்தாலும் நவரத்ன மணிகள் ஒளிரும் பேழைகள், ஒரு இனிய வாசம் வேறு எங்கும் தவழ்ந்தபடி இருந்தது. மனதுக்கும் மிக உற்சாகமாக இருந்தது. இது எப்படிப்பட்ட உலகம், ஈரேழு பதினாலு உலகம் என்று யசகேது ராஜா பல பேர் பலமுறை சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறார். அதில் ஒன்று பூலோகம் என்பது அவருக்கு தெரியும். அடுத்து தேவலோகம், மூன்றாவது பாதாளலோகம், நான்காவது நாகலோகம், ஐந்தாவது கந்தர்வலோகம், ஆறாவது பித்ருலோகம், ஏழாவதாக புண்ணியலோகம், எட்டாவது... யசகேது ராஜா தனக்குள் தான் கேள்விப்பட்ட லோகங்கள் பற்றியெல்லாம் ஒருமுறை ஞாபகப்படுத்தி பார்த்தார். சில பெயர்கள் தான் நினைவுக்கு வந்தன, சில பெயர்கள் வரவில்லை. அம்மட்டில் இது எந்த மாதிரியான உலகம் என்பதை தெரியாதபடி புதிய அந்த உலகம் அவரை மயக்கியது. அப்படியே எழுந்து நடந்தார். எதிரே பளிங்காலேயே ஆன ஒரு மண்டபம் தெரிந்தது. அதனுள் புகுந்தபோது அவருக்கு மிக மிக சுகமாக இருந்தது. அந்த பளிங்க மண்டபத்தின் கட்டிலில் யசகேது ராஜா கடலின் மேற்பரப்பில் பார்த்த அதே மாயக்கண்ணி, அதே மாறாத அழகு, அதே சௌந்தரியம் ஒரு பூந்துகிளை ஆடையாக அணிந்திருந்தாள் அவள். யசகேது ராஜா சொக்கிவிட்டார். அந்த மாயக்கண்ணியும் மெல்ல கண் விழித்தாள். ராஜாவை பார்த்து புன்னகை புரிந்தாள். பின் மெல்ல, வரவேண்டும் ராஜா, வரவேண்டும் என்று முகமன் படித்தாள். பெண்ணே, நீ யார்? நான் யார் என்பது இருக்கட்டும், நீங்கள் யார் அதை முதலில் கூறுங்கள். என்னை பற்றி நீ தெரிந்து கொள்ளும் முன் உன்னை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன், உண்மையை சொல், நீ யார்? யசகேது அப்படி கேட்ட நொடி அந்த மங்கையின் உருவத்தில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டன. அவளது பூந்துகில் மாறிப்போனது. அவளது பதாதி கேசம் பின்னப்பட்டு அவள் தலையில் அழகிய மலர்களும் குடிகொண்டன. நெற்றியில் கூட குங்கும திலகம். பார்வையிலும் ஒருவித வெட்கமும் நாணமும் அவளுக்கு ஏற்பட்டது. இதையெல்லாம் பார்த்த யசகேது ராஜாவுக்கோ அவள் மேல் பிரியம்தான் அதிகமாகியது. முன்பாவது அவள் மயக்கும் தோற்றம் மட்டுமே கொண்டிருந்தாள். இப்பொழுதோ அவளை பார்க்க குலமகள் போலவும் இருந்தாள். அதற்கேற்ப அவள் பேச்சும் இருந்தது. மிக மிக பணிவோடு தலையை குனிந்தபடி பேசினாள். பேரரசே, தாங்கள் யார் என்பதை நான் கண்டு கொண்டேன். என் பெயர் மிருங்காவதி. நான் ஒரு வித்யாதர மங்கை. வித்யாதர மன்னன் மிருங்கேசனின் ஒரே மகள் நான். எந்த ஒரு அரசனை பார்க்கும்போது எனக்கு வெட்கமும் நாணமும் ஏற்படுகிறதோ அவரே நான் மணந்து கொள்ள வேண்டிய அரசனாவார். அப்படி ஒரு அரசன் வரும் வரையில் கடல் மேல் தோன்றி யாழினை கையில் எடுத்து இசைத்தபடி நான் தினமும் ஒரு சோக பாடல் பாட வேண்டும் என்பது எனக்கான சாபம். எனக்குரிய அரசர் வரும் வரை அந்த சாபம் தொடரும் என்பது எனது சாபத்தின் தன்மையாகும். இதற்காக நான் தினமும் கடல் மிசை கப்பல் வரும்போதெல்லாம் கற்பக மரத்தில் தோன்றி யாழ் எடுத்து பாடுவேன். என் இசை கேட்டும் மனம் உருகியும் என் அழகை பார்த்து ஆசைப்பட்டும் என்னை அடைய கடலில் குதித்தவர்கள் பலர். ஆனால் இன்றுதான் அவற்றுக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்பட்டது. என் சாபம் நீங்கும்படி நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்றால் மிருங்காவதி என்னும் அந்த பேரழகி. யசகேது ராஜாவும் அதை கேட்டு உள்ளம் பூரித்தார். அவளை கட்டியணைத்து கொண்டு, பெண்ணே, நான் அங்கதேசத்து மன்னன் யசகேது என்றாள். அவளும் உள்ளம் பூரித்தாள். அதன்பின் அவரை உபசரிக்க தொடங்கினாள். ஒரு பணிப்பெண் போலவே மாறி அவருக்கு சேவைகளும் செய்தாள். யசகேது ராஜாவுக்கும் பழைய துக்கமெல்லாம் போய் ஒரு புதிய தெம்பு வந்தது போல் இருந்தது. இனி ஒவ்வொரு நாளையும் இன்பமாக கழிக்கலாம் என்று எண்ணிய யசகேது ராஜா மிருங்காவதியின் மடியிலேயே பழியாக கிடந்தார். அது ஒரு நண்பகல் வேளை. அப்பொழுது கொடிய சம்பவம் ஒன்றும் நடக்க தொடங்கியது. அந்த அழகிய பளிங்கு மண்டபத்தில் திடீரென்று புகை சூழ்ந்தார் போல ஒரு மாய தோற்றம் ஏற்பட அசுரன் ஒருவன் அவர்கள் எதிரில் திடீரென்று தோன்றினான். பார்ப்பதற்கே மிக கொடிய தோற்றம் கொண்டிருந்த அவன் இடிச்சிரிப்பு சிரித்தபடியே மிருங்காவதி எதிரில் நின்று, சீக்கிரம் வந்து உணவாகிவிடு, இல்லாவிட்டால் நானே உன்னை விழுங்கி விடுவேன் என்றாள். மிருங்காவதியோ யசகேது ராஜாவின் பின்னால் சென்று ஒளிந்து கொண்டாள். அந்த அசுரன் அதற்கெல்லாம் துளியும் கவலையே படவில்லை. தன் கைகளை நீட்டினான். அது அவள் இருக்கும் இடம் வரை நீண்டு வளர்ந்தது. அப்படியே அவளை பற்றி இழுத்தான். அவளும் அலறிக்கொண்டே அவன் வசப்பட்டாள். உடனே அவன் யசகேது ராஜா எதிரிலேயே அவளை விழுங்கத் தொடங்கினான். மிக மிக கொடிய காட்சி அது. யசகேது ராஜாவுக்கு பகீர் என்றது. அந்த அரக்கனை எதிர்த்து போரிடுவதற்காக வாளை தேடிய போது திடீரென்று அந்த அரக்கனே கீழே விழுந்து கை கால்களை உதைத்து கொண்டு கத்த ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் வயிற்றை பிளந்து கொண்டு மிருங்காவதி வெளியே வந்தாள். அந்த அரக்கனும் சட்டென்று அப்படியே மாயமாகிவிட்டான். யசகேது ராஜாவுக்கு அந்த காட்சியும் மிருங்காவதியின் செயலும் குழப்பத்தை தான் உண்டு பண்ணியது. மிருங்காவதி, என்ன இது? இங்கு என்ன நடந்தது? அந்த அரக்கன் யார்? அவனை கண்டு முதலில் அச்சப்பட்டு ஒளிந்த நீ பிறகு எப்படி அவன் வயிற்றை பிளந்து கொண்டு வெளியில் வந்தாய்? எல்லாமே வியப்பாக உள்ளதே, உண்மையை சொல்லிவிடு என்றான். மிருங்காவதியும் வருத்தத்தோடு வாயை திறந்தாள். பேரரசே, இது நான் என்னவென்று சொல்லுவேன். இதுவும் ஒரு சாப செயல்பாடுதான். என் தந்தை என்னை கல்வி கற்பதற்காக குருகுலத்திற்கு அனுப்பினார். அங்கே நான் குருவிற்கு எல்லாவித சேவைகளையும் செய்ய வேண்டும். அவருக்கு கால் அமுக்கி விட வேண்டும். அவருக்கு உணவு சமைத்து போட வேண்டும். அவரது உடைகளை கூட நான் தான் துவைத்து போட வேண்டும். இந்த நிலையில் ஒரு முறை அந்த முனிவருக்கு உணவு சமைத்து போட காலதாமதமாகிவிட்டது. ஆற்றுக்கு குளிக்க சென்ற நான் அங்கேயே விளையாடி கொண்டு இருந்து விட்டு நேரம் கழித்து திரும்பி வந்தேன். இதனால் பசியோடு இருந்த முனிவர், எனக்கு உணவை சரியான நேரத்தில் தராத நீயே என் பசி அரக்கனுக்கு தினமும் உணவாவாய். ஆனாலும் உன் தவறை நீ உணர்ந்து வருந்தினால் உடனேயே அந்த அரக்கன் வயிற்றிலிருந்து மீண்டும் வந்து விடுவாய் என்று கூறி சாபம் கொடுத்து விட்டார். அன்று முதல் சரியாக நண்பகல் நேரம் பசி அரக்கன் வந்து விடுவான். நானும் அவனுக்கு உணவாகி விடுவேன். உணவாகும் போதே நான் வருந்தவும் செய்வேன். இதனால் ஒரு புதிய பலம் ஏற்பட்டு பசி அரக்கன் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்து விடுவேன் என்று கூறினான். விசித்திரமான சாபமாக இருக்கிறதே என்று பதிலுக்கு கூறிய யசகேது ராஜாவுக்கு ஒரு புதிய எண்ணமும் தோன்றியது. மிருங்காவதி, நீ என் தர்மபத்தினி. நீ என்னில் சரிபாதி என்றால் என்னையும் அல்லவா அந்த பசியரக்கன் விழுங்க வேண்டும் என்று கேட்டான். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? அப்படியானால் நாளை அவன் வரும்போது நீ என்னை கட்டிக்கொள். அவன் உன்னோடு சேர்ந்து என்னையும் விழுங்கட்டும். அதன்பின் நீ அவன் வயிற்றை கிழித்து கொண்டு வழக்கம் போல வெளியேறிவிடு. நானோ அவன் இதயத்தை பிளந்து அவனை நித்திய மரணத்திற்கு உள்ளாக்குகிறேன் என்றான் யசகேது. உடனேயே அவனை கட்டிக்கொண்டு முத்தமழை பொழிய தொடங்கிவிட்டாள் மிருங்காவதி. மறுநாள் மதிய வேளை அந்த பசியரக்கனும் வந்தான். அவர்கள் திட்டப்படிதான் எல்லாம் நடந்தது. மிருங்காவதி வயிற்றை கிழித்து கொண்டு வந்தாள். யசகேது ராஜாவோ இதயத்தை பிளந்து கொண்டு வந்தார். அரக்கனும் மடிந்தான். அப்பாடா என்று இருவரும் பெருமூச்சு விட்டனர். அன்பே, நீ நாம் ஒரு குறையுமின்றி இங்கே காலாகாலமாக வாழலாம் என்றபடி கட்டியணைத்துக் கொண்டாள் மிருங்காவதி. ஆனால் யசகேது ராஜாவுக்கோ திடீரென்று தன் நாடும் மந்திரி தீர்க்கதரிசியும் மக்களும் குடிபடையும் ஞாபகத்திற்கு வந்தனர். கடலுக்கு அடியில் உள்ள ஒரு நாட்டில் வாழ்வதை விட தன் நாட்டிற்கு சென்று வாழ்வதே சாலச் சிறந்தது என்கிற ஒரு எண்ணம் யசகேது ராஜாவுக்கு ஏற்பட்டது. அதை மிருங்காவதியிடமும் கூறினான். ஆனால் அவளோ சம்மதிக்கவில்லை. என் சக்தியெல்லாம் இந்த இடத்தில் தான் வேலை செய்யும். உங்களுடன் நான் வந்துவிட்டால் சாதாரண சராசரி பெண்ணாகி விடுவேன் என்றாள். அப்படி சொல்லாதே அன்பே, எனக்கும் என் நாட்டு மக்களையும் குடிப்படையையும் பார்க்கும் ஆசை வரக்கூடாதா என்ன? யசகேது கெஞ்சவே தொடங்கிவிட்டான். அப்படியானால் ஒரு நிபந்தனை என்ன? என் சக்தி இந்த இடத்திற்கு வெளியில் ஒரு வார காலத்திற்கு தான் வேலை செய்யும். அதுவரைதான் நான் உங்களுடன் இருப்பேன். அதன் பிறகு நீங்களும் என்னுடன் திரும்பிவிட வேண்டும் என்றாள் மிருங்காவதி. யசகேதுவுக்கு பெரிதும் குழப்பமாகிவிட்டது. நெடுநேரம் வரை யோசித்து விட்டு இறுதியில் சரி என்று ஒப்புக்கொண்டான். அதன்பின் இருவரும் அங்குள்ள பொய்கை ஒன்றியில் குதித்து மூழ்கினர். அடுத்த சில நொடிகளில் அவர்கள் இருவரும் வெளிப்பட்ட இடம் மன்னன் யசகேதுவின் அரண்மனையில் உள்ள நீச்சல் குளம். ஒரு அழகிய மங்கையுடன் மன்னன் யசகேது நீச்சல் குளத்தில் வெளிப்படவும் அரண்மனையே ஆடிப்போனது. அதிலும் மிருங்காவதியின் அழகை கண்டு வாயை பிளக்காதவர்களே இல்லை. தீர்க்கதரிசியும் ஓடி வந்தார். யசகேதுவுடன் மிருங்காவதியை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தீர்க்கதரிசி, இதோ நீங்கள் சொன்ன அந்த மாயக்கண்ணி, இவளை அடைய முடியாது, அது பெரும் ஆபத்து என்றெல்லாம் கூறினீர்களே, பார்த்தீர்களா? இந்த நொடி இவள் என் தர்மபத்தினி. தீர்க்கதரிசியிடம் மிருங்காவதியை மனைவி என்று அறிமுகமும் செய்வித்தார். தீர்க்கதரிசியை பார்த்து மிருங்காவதியும் வணக்கம் கூறினாள். அப்படியே இவர் கூட என்னை பார்த்து என் அழகில் மயங்கியவர்தான் அன்பே என்றாள் யசகேதுவிடம். ஆயிரம் பேர் மயங்கியிருக்கலாம், ஆனால் நான் தான் உன் மணாளன் என்று விதி இருக்கும் போது அதை யாரால் மாற்ற முடியும்? யசகேது சிரித்தபடியே அரண்மனைக்குள் நுழைந்தான். தீர்க்கதரிசிக்கு நின்ற இடம் நழுவுவது போல் இருந்தது. மந்திரி தீர்க்கதரிசியை எல்லோரும் சூழ்ந்து கொண்டார்கள். மகாமந்திரி அவர்களே, என்ன இது? ஒருத்தி போனால் ஒருத்தி வந்து விடுகிறார்களே, இனி அரசர் நிலை என்ன? தீர்க்கதரிசியால் பதில் எதுவும் கூற முடியவில்லை. ஒரு வாரம் வரை பொழுதும் ஓடியது. யசகேது அந்தப்புறத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. தீர்க்கதரிசியோ அவ்வளவு ராஜ்யபாரத்தையும் சுமக்க வேண்டியதாயிருந்தது. இந்நிலையில் ஒரு வாரம் முடிந்தவுடன் தனது வித்யாதர உலகுக்கே திரும்பிவிட வேண்டும் என்று மிருங்காவதி கூறியது ஞாபகத்தில் வந்தது. தீர்க்கதரிசி அப்போது அந்தப்புறத்தில் நுழைந்து அரசன் எதிரில் நின்று கொண்டிருந்த போது யசகேது முகத்தில் அந்த கவலைதான் குடிக்கொண்டிருந்தது. அரசே, சொல்லுங்கள் மந்திரி, என்ன கவலை? இன்றுடன் ஒரு வாரம் ஆகிவிட்டது. எதற்கு? மிருங்காவதி என்னுடன் இந்த அங்கதேசத்துக்கு வந்து அதனால் என்ன? அவள் ஒரு வாரம் மட்டுமே தங்கிடும் எண்ணத்துடன் வந்துள்ளாள். அப்படியானால் அவள் இன்றே மீண்டும் அந்த கடலுக்குள் உள்ள அவளது உலகுக்கு சென்றுவிட வேண்டும். இது அவள் விருப்பம். இல்லாவிட்டால் அவளது சக்தி முழுவதும் போய் சாதாரண சராசரி பெண்ணாகி விடுவாள். இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது மன்னா? என்ன மந்திரி இப்படி சொல்லிவிட்டீர்? மிருங்காவதி என்னை விட்டு சென்று விட்டால் என்னால் உயிர் வாழவே முடியாது. மன்னா, எதுவும் கூறாதீர்கள். அவள் தன் நாட்டுக்கு திரும்பிவிடக்கூடாது. என்ன செய்யலாம் வழி கூறுங்கள். எனக்கு என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. நான் ஒரு வழி கூறட்டுமா? என்ன? மிருங்காவதிக்கு மயக்க மருந்து கலந்த பாலை கொடுத்தால் மயங்கி விடுவாள். கண் விழிக்க எப்படியும் இருதினம் ஆகும். அதன்பின் அவள் சக்தி எல்லாமும் போய்விடும். என்னை விட்டு அவளால் தன் நாட்டுக்கும் போக முடியாது அல்லவா? நல்ல யோசனைதான். அப்படியானால் மயக்க மருந்து கலந்த பாலை தாங்களே தயார் செய்யுங்கள். மன்னா, இது என் உத்தரவு, செல்லுங்கள். தீர்க்கதரிசியால் அதன்பின் எதுவும் பேச முடியவில்லை. அதேபோல் மயக்க மருந்து கலந்த பாலை தானே தயார் செய்து மிருங்காவதிக்கும் தந்திட அவளும் மயங்கினாள். அரசன் யசகேதுவோ மிக மிக சந்தோஷமாகிவிட்டான். என் ராணி இனி என்னை பிரிய மாட்டாள், என் ராணி இனி என்னை பிரிய முடியாது என்று ஒரே குதூகலம். ஆனால் மந்திரிக்கோ ஒரே குழப்பம். அப்படியே வீட்டுக்கு வந்து உணவு கூட உண்ணாமல் படுத்தவர் தூக்கத்திலேயே உயிரையும் விட்டுவிட்டார். வேதாளம் அதுவரை கூறி வந்த கதையை ஒரு முக்கியமான கட்டத்தில் நிறுத்தியது. மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த விக்ரமாதித்தனுக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. என்ன வேதாளமே, என்ன கூறுகிறாய் நீ? மந்திரி தீர்க்கதரிசி இறந்து விட்டாரா? ஆமாம் அண்ணா, பாவம் இந்த மந்திரி. எவ்வளவு பாடுபட்டும் பலனில்லை, உயிர் போய்விட்டது. முட்டாள் அரசனிடம் மந்திரியாக இருந்தால் இப்படித்தான் ஆகும். தவறு, மோகவெறி கொண்ட அரசனிடம் என்று சொல். அப்படியும் கூறலாம். சரி, இந்த கதையில் உன் கேள்வி என்ன? மந்திரி தீர்க்கதரிசி எதன் காரணமாக இருந்தான்? விதி முடிந்து விட்டது, போய் சேர்ந்து விட்டான் என்று மட்டும் கூறிவிட மாட்டேன். அதுதான் தெரியுமே. சரியான காரணத்தை முதலில் கூறு, பிறகு பார்ப்போம். ஞாபகம் இருக்கட்டும், உன் பதில் துளி பிசகினாலும் உன் சிரம் வெடித்துவிடும். மிரட்டுகிறாயே, நீயும் ஜெயித்து கொண்டேதானே செல்கிறாய்? சரி, இப்பொழுதும் முயற்சிக்கிறேன். மந்திரி தீர்க்கதரிசி உயிரை விட்டதற்கு காரணம் அந்த மாயக்கண்ணிக்கு தன் கையால் மயக்க மருந்து கொடுக்கும்படி ஆகிவிட்டதே என்பது அல்ல. தனக்கு கிடைக்காத மாயக்கண்ணி யசகேதுவுக்கு கிடைத்துவிட்டாலே என்பதும் அல்ல. தான் ஒருமுறை தேசாந்திரம் சென்றும் திருந்தாமல் மீண்டும் மீண்டும் பெண்வெறி கொண்டு நாட்டை மறந்த யசகேதுதான் தீர்க்கதரிசி உயிர் பிரிய காரணம். குறிப்பாக சாதாரண மங்கையர்கள் விஷயத்திலேயே மயங்கி கிடப்பவர் தேவலோக அழகியை போன்ற மிருங்காவதியை இனி பிரியவே மாட்டார். அதனால் திரும்பவும் அவ்வளவு சுமையும் தன்மேல் விழுந்து தானே சுமக்க வேண்டி வரலாம் என்பதாலேயே தீர்க்கதரிசி உயிரை விட்டிருக்க வேண்டும். குறிப்பாக மிருங்காவதி அங்கேயே தங்கிவிட தான் கொடுத்த மயக்கப்பாலும் ஒரு காரணமாகிவிட்டது என்பதால் அதை ஜீரணிக்க இயலாதபடி மனவலி ஏற்பட்டிருக்கலாம். விக்ரமாதித்தன் கூறிய பதிலை தொடர்ந்து வேதாளமும் கம்பியை நீட்டத் தொடங்கியது. விக்ரமாதித்தனும் விடுவதாக இல்லை. அதை துரத்தி கொண்டே பின்னாலேயே ஓடினான். பகுதி 27 முற்று பெற்றது.